ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் பாடலின் 9 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் களி கூறுங்கள் என்கிறதான பாடல். பூலோகத்தாரே யாவரோ கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரோ செலுத்தி பாட வாருங்கள். கெம்பீரித்தவ வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சீரந்தவ நாமத்தை கொண்டாடி தூதி செய்யுங்கள். கர்த்தர் தயால இரக்கோ அவர்க்கு என்றோ உள்ளதே, அவரநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. இப்பொழுது நாமோ இந்த குடும்ப ஆராதனை ஃபேமிலி ஆல்டர் இதற்காக நாமோ தெரிந்து கொண்டதான வேத வசனமாக நாம் படிக்கப் போவது 119 சங்கீதம் 65லிருந்து 96 வரை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அதை படிப்போம். வசனம் 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். 66. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். வசனம் 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழித்தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வசனம் 69. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். வசனம் 70. அவர்கள் இருதயம் நினம் துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வசனம் 72. அநேக மாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வசனம் 73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனம் 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். வசனம் 75. கர்த்தாவே, உமது நியாயத்தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீரென்றும் அறிவேன். 76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். 79. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னெண்டைக்கு திரும்புவார்களாக. 80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது. 81. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். 82. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. 83. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். 84. உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர். 85. உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். 86. உம்முடைய கற்பனைகளிலெல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். 87. அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சிகளை காத்து நடப்பேன். 89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. 90. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. 91. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். 94. நான் உம்முடையவன், என்னை இரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். 95. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். 96. சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்பதே. ஆமேன். ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் படித்தோம். இந்த 119 சங்கீதத்தில் இந்த வசனங்களை படிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த 65 வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த எபிரேய நெடுங்கணக்கினுடைய 9வது எழுத்து தேத் என்பது TETH, அப்படி என்றால் ப்ரைஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்காக அவரை துதிப்பது என்று பொருள். தேவனுடைய வார்த்தைக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று தலைப்பு. என்றைக்காவது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக அவரை துதித்திருக்கிறோமா? இன்று முதற்கொண்டாவது நாம் துதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த வசனங்களை தியானிப்போம். 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி என்னை, உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். வசனத்தின்படியாக யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நன்றாக நடத்தப்படுகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனையின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். 67 வசனத்தில், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழித்தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இவருடைய அனுபவத்தை பாருங்க. உபத்திரப்படுவதற்கு முன்பு நான் வழித்தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு ஒத்த வசனமாக 71 இருக்கு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். உபத்திரம் ஒன்று, வழித்தப்பி நடந்தேன் என்று சொல்கிறார். இப்பொழுது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். வேதத்தில் நாம் பார்க்குறோம், உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை பரீட்சையை உண்டாக்கும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும். அதனாலே உபத்திரவத்திலே நாம் மேன்மை பாராட்டலாம் என்று சொல்லி ரோமரில் அவர் எழுதியிருக்கிறாரு. அதன் பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 சிமிர்னா சபைக்கு அவர் சொல்லப்படும் போது, உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய உபத்திரவத்தையும் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். சிமிர்னா சபையினுடைய விசேஷித்த தன்மை என்னவென்றால் உபத்திரப்பட்டிருக்காங்க. அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உபத்திரப்படாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை பரிபூர்ணம் அடையாது, உபத்திரப்படாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை பரிபூர்ணம் அடையாது என்று நாம் பார்க்கிறோம். உபத்திரவம் நல்லது. உங்களில் சிலரை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று மற்ற 24:9 இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆக, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுதான், அதனால் என்ன லாபம்? தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். விளம்பினது என்று சொன்னால், விளம்புதல் என்று சொன்னால் வாயிலிருந்து பேசுதல், த லா ஆஃப் யுவர் மவுத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியையும் நிறுத்து கொடுத்தாலும், இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான், நீர் உங்களது வாயினாலே எழுதி கொடுத்த அந்த வேதமே எனக்கு நல்லது என்று குறிப்பிடுகிறார். உலகத்தில் இந்த வேதத்தை விட விலையேற பெற்ற ஒன்றுமே இல்லை என்பது இந்த 72 வசனத்தில் மிக தெளிவு. அதனால தான் அவர் சொல்கிறார், தேத்து என்று குறிப்பிட்டு, ப்ரைஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்காக அவரை துதியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக 73 வசனத்திற்கு மேல் பகுதி, யோட் என்று சொல்லப்பட்டு, யோட்டு கிடையாது, யோட் YOD யோட் அப்படின்னா ப்ரேயர் ஃபார் காட்ஸ் கிரேஸ் என்று பொருள். தேவனுடைய கிருபைக்காக அவரை துதித்தல் என்று பொருள்படுகிறது. 72 வசனத்தில், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று குறிப்பிடுகிறார். அண்டர்ஸ்டாண்டிங், டிசர்னிங் ஸ்பிரிட், உணர்வு உண்டாக்கும் என்று சொல்கிறார். 74, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லப்படும் போது 77 வசனத்தில், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார். யோசித்து பாருங்க, வேதம் இவருடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? மன மகிழ்ச்சி இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார், மன மகிழ்ச்சி என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மையிலே எது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் 17 22 வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னா நல்ல மருந்து என்று பொருள். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று பொருள். அதே 15 நீதிமொழிகள் 15 மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளப்படும் போது முகமானது மலர்ச்சி எப்படி ஒரு மலர் மலர்கிறதோ அப்படியாக மனது மகிழப்படும் போது முகம் ஒரு மலர்ச்சியை தரும் என்று சொல்லப்படுறது. அதனால் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக மனதுக்குள்ள மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டவர்களாக இருங்கள், அது நல்லது. இவர் சொல்கிறார், வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று சொல்கிறார். அதன் பிற்பாடு நாம் பார்க்குறோம், தொடர்ந்து நாம் பார்க்கப்படும் போது 82 வசனத்தில், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்துப்போகிறது. தேவன் இவரை தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், தேவனால் தேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் பிற்பாடு 84 வசனத்தில், உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர். இந்த சங்கீதக்காரன் அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறான், ஆனாலும் என்னுடைய நாட்கள் எம்மாத்திரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகிறது, ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்வீராக என்று அவன் சொல்கிறான். ஆபிரகாமை பாருங்க, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று ஆதியாகமம் 18:25 அவர் தேவனை பார்த்து கேட்பார். சர்வலோக நியாயாதிபதி நியாயத்தீர்ப்பு செய்யாதிருப்பாரோ என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் யோவான் 16:8 பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பூமியில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று ஒரு பதிவை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஒரு நாள் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக செல்லும். அதனால் நமக்கு தேவனை சார்ந்த எந்த ஒரு மனுஷனுக்கும் யார் எந்த துன்பத்தை ஏற்படுத்தினாலும் தேவன் நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனத்தில் அதை நாம் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது மீண்டுமாக 92 வசனத்தில், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இது எல்லாவற்றிலும் இந்த வேதம் அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. இந்த வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்று சொன்னால் துக்கத்திலே நான் செத்திருப்பேன் என்று சொல்கிறார். 93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்கிறார். கடைசியில் பார்க்குறோம், 96 வசனத்தில், சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூர்ணம் என்று சொன்னால் எண்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபெக்ஷன், பூரணம், சம்பூர்ணம். எது பூரணமாக இருக்கிறதோ சம்பூர்ணமாக இருக்கோ அதுக்கு கூட எல்லை இருக்குது. தேவன் அந்த சமுத்திரத்தை படைக்கும்போது இம்மட்டுமா அந்த எல்லையை தாண்டாது என்று யோபு 38:10 குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம், பிதாக்கள் நாட்டின எல்லைக்குறியை மாற்ற வேண்டாம் என்று நீதிமொழிகள் 22:28 சொல்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொல்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து யோவான் 13:34, நான் புதிய கற்பனையை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆக உம்முடைய கற்பனை இந்த கட்டளை இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே முடிந்து விடுவது கிடையாது. கற்பனையின் பொருள் என்னவென்றால் என்று 1 தீமோத்தேயு 1:5 தீமோத்தேயு எழுதுவார். அதுக்கப்புறம் லூக்கா 18:21 கற்பனை நீங்கள் சிறு வயதிலேருந்து நான் கடைபிடிக்கிறேன் என்று ஒரு வாலிபன் குறிப்பிடுவான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடு என்று கற்பனையை இன்னும் அதிகப்படுத்துகிறார். ஆக சகல சம்பூதரத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய உம்முடைய கற்பனையும் மகா விஸ்தாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது மேலே 89வது வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு, லாமேட் என்று சொன்னால் பே அட்டென்ஷன் ஃபார் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்கு அதிக கவனமாக இருங்கள், கவனம் செலுத்துங்கள் என்று பொருள். இந்த அதிகாரத்தைக்காக தியானிக்கும்படியே கிருபை செய்தார். இப்பொழுது நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த இரவு வேளைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த 119வது சங்கீதத்தை மீண்டும் மீண்டுமாக தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்திரே. உமக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் ஆண்டவரே, இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக பரலோகத்திலே வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒன்றான மெய் தேவனாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை, பலவீனத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்திலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஆண்டவரே எல்லா விதமான காரியத்தையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை என்றென்றைக்கும் தொழுது கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே. உங்கள் கோடாக்குடி ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று சொல்கிறான். அப்படியாக அவன் மன மகிழ்ச்சி வேதமாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய முக மலர்ச்சி எப்படி இருக்கும் என்று நாம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்கிற, சங்கீதத்தை தியானிக்கிறதான ஒரு தியானம் எவ்வளவு இன்பமானதாக இருக்கிறது பாருங்கள். 119வது சங்கீதத்தை படிப்பதற்கு நிறைய பேர் சோம்பேறித்தனப்படுவாங்க. ஆனாலும் இந்த ஃபேமிலி ஆல்டர் மூலமாக அதை படிக்கும்படியாக என் தேவனை கர்த்தர் கிருபை செய்தாரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராக, வல்லவராக, கிருபையுள்ளவராக இருந்து எங்களை இம்மட்டுமாக தாங்கி கொண்டு வந்தீரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ராப்பகல் முழுவதுமாக நம்முடைய பரலோகத்திலே உம்மை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழப்படும் போது அப்படியாக 24 மணி நேரமும் இரவும் பகலும் உம்மை துதிக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த குடும்ப இந்த இல்ல ஆராதனையிலே உம்மை துதிக்கும்படியாக கிருபை செய்திரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேதத்தை படிக்கும்படியாக, இந்த வேதத்தை நேசிக்கும்படியாக, இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்படியாக, இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக ஒரு இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும். இந்த குடும்ப ஜபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்டதான விருப்பத்தை, மன விருப்பத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேத வசனம், இந்த வேத வசனத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை படிக்கும்படியாக கிருபை செய்திரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்குள்ளே இருக்கிறதான அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை கொஞ்சமாவது நாங்கள் புரிந்து கொண்டு அதை படிக்கும்படியாக மாத்திரமல்ல அப்படியாக நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்வது போல, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று எவ்வளோ அருமையாக சொல்கிறான். ஒருவேளை நாங்கள் படுகிற இந்த உபத்திரம் எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கலாம். ஏன் எங்களை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுத்தீர், ஏன் எங்களை கஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தீர், ஏன் எங்களை நஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தீர் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு காலம் வரும் ஆண்டவரே, அந்த காலத்திலே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். இந்த பிரமாணங்களை, உம்முடைய வேத வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபத்திரப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே ஆண்டவரே. உலகத்திலே அநேகர் நாங்கள் பொண்ணுக்காக, வெள்ளிக்காக, இந்த உலகத்தின் பொருளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி கூட நாங்கள் திருப்தி அடைவதில்லை ஆண்டவரே. ஆனாலும் இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல, அநேகம் ஆயிரக்கணக்கான பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தாலும் அதை விட சிறந்தது இந்த வேத வசனம் என்று சொல்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாக எங்களுக்குள்ளேயும் இந்த வேத வசனத்தின் மீது அவ்வளவு பிரியம் உண்டாகத்தக்கதாக எங்களுக்குடைய மனக்கண்களை திறந்து அருள்வீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நாங்கள் வேதத்தை எடுத்து படிக்கும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வேதத்தை எடுத்து படிக்கும்படியாக உதவி செய்யும். வீணான காரியங்களை எங்கள் கண்கள் பார்த்து கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிற அந்த வேத வசனத்தை படிக்கும்படியாக கிருப செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட இருதயத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகதிகமாக உம்மை நேசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நேசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக, சபையை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியத்தின் மீது, சபையின் மீது எப்பொழுதுமே பற்றுதலாக இருக்கிற, இரவும் பகலும் சபையுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த சபையுடைய தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கஷ்டங்களும் உபத்திரங்களும் வந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான சக்தியை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவர். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவினர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் முழங்காற்படிட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எவ்வளோ உண்மையாக உத்தமத்தோடு கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். உடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பெந்தகோஸ்தே நாளிலே ஏறக்குறைய 120 பேர் பரிசுத்தாய் பெற்று அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பினது போல் ஆண்டவரே, நாங்களும் அப்படியாக அக்கினி அபிஷேகத்தை பெறும்படியாக என் தேவனை கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனை கர்த்தர் உடைய வல்லமில்ல கரம் ஒவ்வொருடைய தலையின் மீது இறங்கும்படியாக, உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்வரிலே நம்முடைய ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த படிப்பை ஆசீர்வதிப்பீராக. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன். என் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தூங்காமல் விழித்து கொண்டு எங்களுக்காக விழித்து கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நான் ஒரு துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல தொடர்ந்து நாங்கள் உமையே தொழுது கொள்ளும்படியாக துதிக்கும்படியாக தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய நோய்கள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எங்களை பலவீனங்களை எடுத்து போடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாக பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைகள் முழு ஆராதனையை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் மீண்டுமாக அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எழுந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய அன்பிற்காக நாங்கள் மன்றாடுகிறோம், முழங்கார் படியிடுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய சமூகத்தில் முழங்கார் படியிடுகிறோம், முழங்காலில் யுத்தம் செய்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளும் சரி எல்லோரும் வேதத்தை நேசிக்கும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வயதானவர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ முதியோர்களோ கன்னிகளோ வாலிபரோ ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நேசிக்கும்படியாக படிக்கும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே 119 சங்கீதத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நேசிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி இந்த ஜெபத்தினாலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் பலப்படுத்தும் ஆயுசினாலே பெருகப்படும். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசினாலே பெருகப்படும் என்று சொல்லப்படும். உமக்கு பயந்து ஆண்டவரே உடைய ஆயுசினால் ஒவ்வொருவருக்கும் ஆயுசினால் பெருகும்படியாக உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ குற்றங்களை மன்னிப்பீராக. உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவுகளே. ஆமேன்.